வணக்கம். தினமலர் மதியம் ஒரு மணி செய்திகள். பாமக தலைவராக ராமதாஸ் நீடிப்பார், சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம். பாமக நிறுவனர் ராமதாஸ், அன்புமணி இடையிலான மோதலுக்கு மத்தியில் பாமகவுக்கு புதிய நிர்வாகிகள் அமைப்பது தொடர்பாக சிறப்பு பொதுக்குழு கூட்டம் இன்று விழுப்புரம் மாவட்டம் பட்டானூரில் நடந்தது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழுவில் வன்னியர் சங்கம் மற்றும் பாமகவின் நிர்வாகிகள் திரளாக பங்கேற்றனர். ராமதாஸின் மகள் காந்திமதியும் பொதுக்குழுவுக்கு வந்திருந்தார். கூட்டத்தின் தொடக்கமாக பாமக நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்டோர் ராமதாஸை புகழ்ந்தும் அன்புமணியை மறைமுகமாக விமர்சித்தும் பேசினர். சிலர் ராமதாஸின் மூத்த மகள் காந்திமதியையும் பாராட்டி பேசினர். இதையடுத்து முதல் தீர்மானத்தை கௌரவ தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏ வாசித்தார். அதில் கட்சி நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் பாமகவின் தலைவராக நீடிப்பார் என்று பொதுக்குழுவில் அங்கீகாரம் வழங்கப்பட்டது. கூட்டணி குறித்து முடிவு செய்வதற்கு ராமதாஸுக்கு அதிகாரம் வழங்குவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது.
மலிவான அரசியல் செய்கிறார் கவர்னர், முதல்வர் ஸ்டாலின் கடும் தாக்கு. தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களின் சார்பில் ஆன்லைனில் பயிர்க்கடன் வழங்கும் திட்டத்தை தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் அவர் பேசியதாவது, தருமபுரி மாவட்டத்தில் 11 கோடி ரூபாய் மதிப்பில் புலி வணிக மையம் அமைக்கப்படும். ஆட்டுக்காரன்பட்டி பெண்ணாகரம் வரை 4 வழி சாலை அமைக்கப்படும். விவசாயிகளுக்கு இனி ஆன்லைனில் விண்ணப்பித்த அன்றே வங்கிக் கணக்கில் பயிர்க்கடன் வரவு வைக்கப்படும். இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் இருப்பதாக மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. இதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் ஆட்சிக்கு எதிராக சில விஷமிகள் அவதூறுகளை அள்ளி வீசுகின்றனர். எதிர்கட்சிகள் சொல்வதை பற்றி நான் கவலைப்படுவதில்லை. அதுதான் அவர்கள் அரசியல். அவர்களை விடவும் ஒருவர் மலிவான அரசியல் செய்கிறார். அவர்தான் மத்திய அரசால் நியமிக்கப்பட்டுள்ள தமிழக கவர்னர். திமுக மீது அவதூறு பரப்புகிறார். சட்டங்களுக்கு ஒப்புதல் தரமாட்டார். இல்லாத திருக்குறளை அச்சிட்டு கொடுப்பார் என்று ஸ்டாலின் கூறினார்.
குற்றாலம் பழைய குற்றாலம் அருவிகளில் குளிக்க 3ஆம் நாளாக தடை. தென்காசி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றாலம் பிரதான அருவி மற்றும் பழைய குற்றாலம் அருவியில் 3ஆம் நாளாக இன்றும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் 5 அருவி, புலியருவி மற்றும் சிற்றருவிகளில் மட்டும் குளிக்க போலீசார் அனுமதி அளித்துள்ளனர். வேலூர் திருப்பத்தூரில் 5 புதிய நிறுத்தங்கள், 6 ரயில்கள் நின்று செல்ல ஒப்புதல். வேலூர் மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் 6 ரயில்கள் கூடுதலாக 5 இடங்களில் நின்று செல்ல ரயில்வே ஒப்புதல் அளித்துள்ளது. 1, 2, 6, 9, 1 மற்றும் 1, 2, 6, 9, 2 ஆகிய எண்களுடைய சென்னை சென்ட்ரல் மற்றும் ஷிமோகோ இடையிலான சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும். 1, 3, 3, 5, 1 எண்ணுடைய தன்பாத் மற்றும் ஆலப்புழா இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் குடியாத்தம் வாணியம்பாடி ரயில் நிலையங்களில் நின்று செல்லும். 1, 6, 0, 8, 7 மற்றும் 1, 6, 0, 8, 8 எண்களுடைய அரக்கோணம் மற்றும் சேலம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில்கள் வளத்தூர் ரயில் நிலையத்திலும், 1, 6, 0, 8, 7 எண்ணுடைய அரக்கோணம் மற்றும் சேலம் இடையிலான எக்ஸ்பிரஸ் ரயில் மேல்பட்டி ரயில் நிலையத்திலும் நின்று செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
பக்தர்களை இழுத்து பாறையில் மோதும் அலைகள். திருச்செந்தூர் கோயில் நிர்வாகம் எச்சரிக்கை. முருகக்கடவுளின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயில் ஆன்மீக தலமாகவும் சுற்றுலா தலமாகவும் விளங்குகிறது. கடந்த மாதம் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடந்து தற்போது மண்டல பூஜைகள் நிறைவு பெற்றுள்ளன. நாள்தோறும் 1000கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் வந்து வழிபாடு நடத்திவிட்டு செல்கின்றனர். அதனால் வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய வார இறுதி மற்றும் விடுமுறை நாட்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கோயிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடுவது வழக்கம். அவ்வாறு குளிக்கும்போது திடீரென பக்தர்களை அலைகள் இழுத்துச் சென்று பாறைகளில் மோதுகின்றன. இதுபோன்ற சம்பவங்களில் 2 நாட்களில் 10 பேருக்கு கால் எலும்பு முறிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். எனவே பக்தர்கள் கடலில் கவனமாக குளிக்குமாறு கோயில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. தீபாவளிக்கு ரயில் டிக்கெட் புக்கிங் தொடக்கம். சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் வேகமாக இடங்கள் நிரம்பின. தீபாவளி பண்டிகை அக்டோபர் 20ஆம் தேதி திங்கட்கிழமை கொண்டாடப்பட உள்ளது. தீபாவளியை சொந்த ஊர்களில் கொண்டாட விரும்புவோர் வார இறுதி வேலை நாளான அக்டோபர் 16 மற்றும் 17ஆம் தேதியை சொந்த ஊர்களுக்கு புறப்படுவர். இதையொட்டி அக்டோபர் 16 மற்றும் 17 தேதிகளில் செல்வோருக்கு ரயில் டிக்கெட் புக்கிங் இன்று தொடங்கியுள்ளது. நெல்லை, கோவை, திருச்சி, மதுரை, தேனி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தஞ்சாவூர், சேலம் உட்பட தொலைவில் உள்ள நகரங்களுக்கான எக்ஸ்பிரஸ் டிக்கெட்டுகள் வேகமாக புக்கிங் ஆகி வருகின்றன. பாண்டியன், நெல்லை, வைகை, பொதிகை, அனந்தபுரி உள்ளிட்ட சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்களில் டிக்கெட்டுகள் மிக வேகமாக பதிவாகி ஆர்ஏசி மற்றும் வெயிட்டிங் லிஸ்டுக்கு மாறியுள்ளன. தீபாவளிக்காக அக்டோபர் 13 முதல் 26 தேதிக்குள் ஒரே பெயர் கொண்ட ரயிலில் ஊருக்கு சென்றுவிட்டு திரும்புவோருக்கு கட்டணத்தில் 20% சலுகை அளிக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது.
இலங்கை கப்பல் சேவையில் மாணவர்களுக்கு சலுகை, தனியார் கப்பல் நிறுவனம் தகவல். நாகையிலிருந்து இலங்கையின் காங்கேசன் துறைக்கு பயணியர் கப்பல் சேவை கடந்த ஆண்டு அக்டோபர் 14 தொடங்கப்பட்டது. இந்திய கப்பல் கழகத்துக்கு சொந்தமான சிறியபாணி என்ற கப்பல் பயணிகள் சேவையை தொடங்கியது. இந்த சேவை சில நாட்கள் நிறுத்தப்பட்டு KPVS என்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. தனியார் நிறுவன சேவை தொடங்கி ஓராண்டு நிறைவடைந்தது. இதையொட்டி நிறுவனத்தின் இயக்குநர் சுந்தரராஜன் கூறியதாவது, இருநாட்டு மக்களும் அதிக அளவில் ஆன்மீக பயணம் மேற்கொள்கின்றனர். பயணியர் கப்பல் சேவையால் இருநாட்டு கலாச்சாரம் வர்த்தகம் வலுவடைந்துள்ளது. இந்த ஓராண்டில் 20,000 பேர் பயணித்துள்ளனர். மாணவர்களையும் சுற்றுலாவில் ஊக்குவிக்கும் விதமாக 9,999 ரூபாயில் சிறப்பு சலுகை திட்டம் உள்ளது. இரு இரவுகள் இலங்கையில் தங்கலாம். உணவு, தங்குமிடம், வாகன வசதி ஆகியன டிக்கெட் கட்டணத்தில் சேர்த்து பெறப்படும் என்று தெரிவித்தார். திருச்சி சரக DIG வருண்குமார் சென்னை CBCID குற்றப்புலனாய்வு CIT பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளார். திருச்சியிலிருந்து விடைபெறும் முன் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி, பள்ளி கல்லூரி மாணவர்கள் பைக்குகளை ஆபத்தான முறையில் ஓட்டி சோசியல் மீடியாக்களில் வீடியோ வெளியிடுகின்றனர். ரீல்ஸ் மோகத்தில் தவறு செய்யும் மாணவர்கள் மீது அவர்களின் எதிர்கால நலன் கருதி கடும் நடவடிக்கை எடுக்க முடியாது. ஆனாலும் அதை கட்டுப்படுத்த வேண்டும். அமைச்சர் KN நேருவின் சகோதரரான ராமஜெயம் கொலை வழக்கு சவாலானது. அந்த வழக்கில் எனது தலைமையில் செயல்படும் சிறப்பு குழு திறம்பட பணியாற்றி வருகிறது. அந்த வழக்கு விரைவில் முடிவுக்கு வரும் என்று வருண்குமார் தெரிவித்தார். தென்னாப்பிரிக்காவுடன் T20 போட்டி, கோப்பையை வென்றது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா சென்றுள்ள தென்னாப்பிரிக்க அணி 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்றது. இரு அணிகளும் தலா 1 வெற்றி பெற்று 1-1 என சமநிலையில் இருந்தன. 3வது போட்டி கெய்ன்ஸ் நகரில் நேற்று நடந்தது. டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி கேப்டன் மிட்சல் மார்ஷ் பவுலிங் தேர்வு செய்தார். முதலில் பேட்டிங் செய்த தென்னாப்பிரிக்கா 20 ஓவரில் 7 விக்கெட்டுகளுக்கு 172 ரன்கள் மட்டுமே எடுத்தது. பின்னர் களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியின் வீரர்கள் தென்னாப்பிரிக்க வீரர்களின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் 6 விக்கெட்டுகளை இழந்து 112 ரன்னுடன் திணறினர். ஆனால் நிலைமையை சமாளித்து 19.5 ஓவரில் 8 விக்கெட் இழப்புக்கு 173 ரன் எடுத்து ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றது. இதையடுத்து சொந்த மண்ணில் T20 தொடரின் கோப்பையை ஆஸ்திரேலியா கைப்பற்றியது.
சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் காலிறுதியில் சபலென்கா தோல்வி. அமெரிக்காவில் பெண்களுக்கான WTA சின்சினாட்டி ஓபன் டென்னிஸ் தொடர் நடந்து வருகிறது. ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பெலாரஸைச் சேர்ந்த உலகின் நம்பர் 1 அரினா சபலென்கா 10வது இடத்தில் உள்ள கசகஸ்தானின் எலினா ரிபாக்கினா மோதினர். இதில் சபலென்கா 1-6, 4-6 என்ற நேர்செட் கணக்கில் தோல்வியடைந்து வெளியேறினார். மற்றொரு காலிறுதியில் விளையாடிய அமெரிக்காவின் கோகோ காப் 6-2, 4-6, 3-6 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் ஜாஸ்மின் பாவோலினியிடம் தோல்வியடைந்தார். மற்றொரு போட்டியில் போலந்தின் எகா ஸ்வியாடெக் ரஷ்யாவின் அனா கலின்ஸ்கயாவை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறினார். ரஷ்யாவின் வெரோனிகா குவர்மெடோவா பிரான்சின் வர்வரா கிராசேவாவை வீழ்த்தி அரையிறுதிக்குள் நுழைந்தார்.
காயமடைந்த வீரருக்கு பதில் மாற்று வீரர், இந்திய கிரிக்கெட் வாரியம் அனுமதி. சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் ஹெல்மெட்டில் பந்து தாக்கி மூளை அதிர்வு ஏற்படும் வீரருக்கு பதிலாக மாற்று வீரர் களமிறங்க அனுமதி உண்டு. ஆனால் கடுமையாக காயமடைந்த வீரருக்கு பதிலாக மாற்று வீரரை அனுமதிக்க வேண்டும் என இந்திய பயிற்சியாளர் காம்பீர் வலியுறுத்தி வருகிறார். இதற்கு இங்கிலாந்து கேப்டன் ஸ்டோக்ஸ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலான ICC இன்னும் முடிவெடுக்கவில்லை. அதற்கு முன்பாக உள்ளூர் போட்டிகளில் காயமடையும் வீரர்களுக்கு பதில் மாற்று வீரர் விளையாட இந்திய கிரிக்கெட் போர்டான BCCI அனுமதி அளித்துள்ளது. 23 வயதுக்கு உட்பட்ட ரஞ்சி டிராஃபி, துலீப் டிராஃபி, CK நாயுடு டிராஃபி போன்ற முதல்தர போட்டிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என கூறப்பட்டுள்ளது.
ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் பாப் சிம்சன் காலமானார். ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் கிரிக்கெட் வீரர், கேப்டன் மற்றும் முன்னாள் பயிற்சியாளரான பாப் சிம்சன் 89வது வயதில் சிட்னியில் காலமானார். 16 வயதில் நியூ சவுத் வேல்ஸ் அணிக்காக முதல் தர போட்டியில் பாப் சிம்சன் களமிறங்கினார். 62 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 10 செஞ்சுரி, 27 ஹாஃப் செஞ்சுரிகள் அடித்து 4,869 ரன்கள் எடுத்துள்ளார். பவுலிங்கில் 71 விக்கெட்டுகள் வீழ்த்தியுள்ளார். சிறந்த ஃபீல்டரான சிம்சன் சிலிப் பகுதியில் 110 கேட்ச் பிடித்துள்ளார். 1978 சர்வதேச போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்றார். 1986 முதல் 10 ஆண்டுகள் ஆஸ்திரேலிய அணி பயிற்சியாளராக இருந்தார். இவரது பயிற்சியின் கீழ் 1987 ஆஸ்திரேலியா உலகக்கோப்பை வென்றது. 4 முறை ஆஷஸ் தொடரை கைப்பற்றியது. 2013 ICC வெளியிட்ட சிறந்த வீரர்களுக்கான ஹால் ஆஃப் ஃபேம் பட்டியலில் பாப் சிம்சன் சேர்க்கப்பட்டார். அவரது மறைவுக்கு ஆஸ்திரேலிய பிரதமர் உட்பட கிரிக்கெட் நட்சத்திரங்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
இந்தியா வந்தார் விண்வெளி வீரர் சுபான்ஷு சுக்லா. டெல்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. இந்தியாவை சேர்ந்த வீரரை விண்வெளி நிலையம் அனுப்பிய ஆக்சியம் 4 திட்டத்தை அமெரிக்காவின் நாசா, இந்தியாவின் இஸ்ரோ மற்றும் ஆக்சியம் நிறுவனங்கள் இணைந்து மேற்கொண்டன. இந்த திட்டத்தில் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த விமானி சுபான்ஷு சுக்லா கடந்த மாதம் சர்வதேச விண்வெளி நிலையம் சென்று 18 நாட்கள் அங்கு தங்கியிருந்து ஆராய்ச்சிகள் செய்துவிட்டு திரும்பினார். கடந்த மாதம் 15 தேதி பூமிக்கு திரும்பிய சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவிலிருந்து இன்று அதிகாலை தனது மனைவி மகனுடன் இந்தியா வந்தடைந்தார். டெல்லி விமான நிலையம் வந்திறங்கிய அவரை மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங், டெல்லி முதல்வர் ரேகா குப்தா மற்றும் இஸ்ரோ அதிகாரிகள் வரவேற்றனர். டெல்லியில் தங்கும் சுபான்ஷு சுக்லா இன்று பிரதமர் மோடியை சந்திக்கிறார். அதன்பின் சில தினங்கள் சொந்த ஊரான லக்னோவில் இருப்பார் என்றும், வரும் 23 தேதி டெல்லியில் நடக்கவுள்ள விண்வெளி தின விழாவில் பங்கேற்பார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது.
கனமழையால் முடங்கியது மும்பை. வெள்ளப்பெருக்கால் இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்தது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் நேற்று முன்தினம் நள்ளிரவு முதல் கனமழை பெய்து வருகிறது. மும்பை நகருக்குள் 13 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மேற்கு புறநகர் பகுதியில் 5 மணி நேரத்தில் 21 சென்டிமீட்டர் மழை பதிவானது. கனமழையால் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. தாழ்வான பகுதிகளில் உள்ள வீடுகளை மழை நீர் சூழ்ந்துள்ளன. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்துள்ளதால் அனைத்து வகை போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டுள்ளது. புறநகர் ரயில் சேவைகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டன. ரன்வேயில் மழை நீர் தேங்கியுள்ள நிலையில் மும்பை விமான நிலையத்தில் விமான போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வரும் 19 தேதி வரை கனமழை நீடிக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இன்றும் அதி கனமழை பெய்வதற்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது.
வரும் 22 தேதி தமிழகம் வருகிறார் அமித்ஷா. நெல்லை பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்கிறார். நெல்லையில் இன்று நடக்கவிருந்த பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் மறைவின் காரணமாக வரும் 22 தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தில் பங்கேற்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 22 தேதி தமிழகம் வரவுள்ளார். தென் மாவட்டங்களில் உள்ள 5 லோக்சபா தொகுதிகளுக்கு உட்பட்ட 28 சட்டசபை தொகுதிகளைச் சேர்ந்த 8,595 நிர்வாகிகள் பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். அவர்கள் தேர்தல் முன்னேற்பாட்டு பணிகளில் எவ்வாறு ஈடுபட வேண்டும் என்று அமித்ஷா ஆலோசனை வழங்கவுள்ளார். பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் பூத் கமிட்டி கூட்டத்துக்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்.
கம்யூனிஸ்டுகள் மீது பழனிசாமிக்கு திடீர் பாசம். சேலம் கூட்டத்தில் ஸ்டாலின் ஆவேசம். சேலத்தில் நடந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாட்டில் முதல்வர் ஸ்டாலின் பங்கேற்றார். அப்போது அவர் பேசியதாவது, கருப்பும் சிவப்பும் சேர்ந்துதான் திராவிடர் கழகம். எங்களில் பாதி நீங்கள். நமது கொள்கை முரண்கள் எதிரிகளுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடாது. நமது கொள்கை வலுவாக இருப்பதால்தான் நமது நட்பும் வலுவாக இருக்கிறது. சேலத்தில் தியாகிகளுக்கு மணிமண்டபம் அமைக்கப்படும். அதன் பணிகள் நாளையே தொடங்கப்படும். நாடு கடுமையான சூழலை எதிர்கொண்டு வரும் நேரத்தில் நாம் கொள்கை உறவோடு சேர்ந்திருக்கிறோம். சதி செய்தாலும் போலி செய்திகளை பரப்பினாலும் நாம் ஒற்றுமையாக இருப்பதை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நமது ஒற்றுமைதான் பலரது கண்ணை உறுத்துகிறது. ஒற்றுமையை பார்த்து வாயில் வயிற்றில் அடித்துக் கொண்டு புலம்புகின்றனர். எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிஸ்டுகள் மீது திடீர் பாசம் வந்திருக்கிறது. திராவிட கம்யூனிஸ்ட் கொள்கைகளை பற்றி தெரியாத இபிஎஸ் வாய்க்கு வந்ததை பேசி வருகிறார். எப்படியாவது கூட்டணியை கலைத்துவிட வேண்டுமென எதிர்க்கட்சிகள் முயற்சிக்கின்றன. ஆனால் நமது லட்சியம் பெரிது. அதற்காகத்தான் நாம் அனைவரும் ஒன்றாகியிருக்கிறோம். கூட்டணியில் இருந்தாலும் விமர்சனங்களை முன்வைக்க கம்யூனிஸ்டுகள் ஒருபோதும் தவறியதில்லை என்று ஸ்டாலின் பேசினார்.